டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
தேவசேனை வான மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும் நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்ற போகும் இரு சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் உயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கு கேட்கும் நானும் மாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்குமாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலில்லை. சங்கீதம் 119:165.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, தொடர்ந்து வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு வருவதற்காக நன்றி கூறுகிறோம். நீங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் பெற்றுக் கொள்கிற ஆசீர்வாதங்களை, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை குறித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் அது எங்களுக்கு பயனுள்ளதாயிருக்கும். நிகழ்ச்சி கேட்டு கடிதம் எழுதுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை நாங்கள் குறித்து வைத்து தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலேயும் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 6:3-8 வரை நாம் சிந்திக்கப் போகிறோம். முதலாவது வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 6:3-4. அவர் இரண்டாம் உத்தரையை உடைத்தபோது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாம் குதிரை மீது ஏறியிருந்தவன் கிறிஸ்துவாக இருக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்து சமாதானத்தை கொண்டு வந்தால் அது நிரந்தரமானதாக காணப்படும். இது சிறிது காலம் மட்டுமே காணப்படும் சமாதானமாகும். வெள்ளை குதிரை புறப்பட்டு சென்றதும் பூமியின் மீது யுத்தத்தை ஏற்படுத்துகின்ற சிவப்பு குதிரை வருகின்றது. வெள்ளை குதிரையின் மீது ஏறியிருந்தவன் கொண்டு வருகிற சமாதானம் போலியானதாக தற்காலிகமானதாக இருக்கும். இந்த உலகத்திற்கு சமாதானத்தை ஏற்படுத்தப் போகின்ற அதிகாரியாக தன்னை அந்திகிறிஸ்து அறிமுகப்படுத்துவான். ஆனால் அவனால் அதற்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏசாயா 57 அதிகாரம் 21 வசனம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார். ஆம், இந்த வேத வசனத்தின் இந்த பகுதி நிறைவேறிவிட்டது. அந்திகிறிஸ்துவினாலே இந்த உலகத்திலே சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் பூமியின் மீது எங்கும் சிவப்பு குதிரையான யுத்த குதிரை செல்கிறது. இது உலக யுத்தமாக இருக்கும். இது இன்னமும் நிறைவேறவில்லை. வரும் காலத்தில் இது இடம்பெறும். சரி, மூன்றாவது முத்திரையை உடைப்பதை குறித்து பார்ப்போம். இங்கே கருப்பு குதிரையில் ஏறியிருக்கிறவரை பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:5-6 வசனங்கள். அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்றுபடி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். யோவான் திரும்பவுமாக நான் பார்த்தேன், நான் கேட்டேன் என்று கூறுகிறார். இதை நாம் திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று யோவான் விரும்புகிறார். எனவே தான் திரும்ப திரும்ப நான் பார்த்தேன், நான் கேட்டேன் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார். கருப்பு நிற குதிரை துக்கத்தை தெரிவிக்கிறது. எரேமியா 4:28 வசனத்திலே, மேலும் மல்கியா 3:14 வசனத்திலே இந்த காரியம் பஞ்சத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, புலம்பல் 4:8-9 வசனங்களிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவுனிங்கள், இப்பொழுதோ அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று, வீதிகளில் அறியப்பட்டார்கள். அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டிக்கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். அவர்கள் வயலின் வரத்தில்லாமையால் குத்துண்டு கரைந்து போகிறார்கள். இந்த உலகம் முழுவதிலும் ஏற்பட போகின்ற பஞ்சத்தை கருப்பு நிற குதிரை தெரிவிக்கிறது. எப்பொழுதுமே யுத்தம் ஓய்ந்த பின்பு பஞ்சம் காணப்படும். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பணம் என்பது ஒரு மனிதனின் ஒரு நாள் கூலி. எனவே அந்நாட்களிலே ஒரு மனிதன் தன் சம்பாத்தியத்திலே தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. எண்ணெயும் திராட்சரசமும் செல்வந்தர்கள் அனுபவிக்கின்ற பொருட்கள். எண்ணெய் என்பது இக்காலங்களிலே நாம் உபயோகிக்கின்ற வாசனை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. இது ஆடம்பரமான வாழ்க்கையின் அடையாளம். திராட்சரசம் என்பது மதுபானத்தை குறிக்கிறது. ஏராளமாக கிடைக்கின்ற மதுபானத்தை இது குறிக்கிறது. உணவுக்கு தேவையான கோதுமையும் வாட்கோதுமையும் போதுமானதாக இல்லாமல் மதுபானங்கள் தயாரிப்பதற்கு தேவையான திராட்சரசம் கிடைக்கின்றது என்பது வித்தியாசமானதாகவே இருக்கிறது. செல்வந்தர்கள் இவைகளை பெற்றுக் கொள்ளுவார்கள். தொடர்ந்து 4வது முத்திரையை பார்ப்போம். இந்த 4வது முத்திரை உடைக்கப்படும் பொழுது பழுப்பு நிற குதிரையிலே ஏறியிருக்கிறவரை பார்க்கிறார். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6:7-8 வசனங்கள். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கவனித்தீர்களா? பூமியின் ஜனத்தொகையில் 1/4 அழிந்து போகக்கூடிய வாதை ஒன்றை இங்கே பார்க்கிறோம். மருந்தகங்கள் தயாரிக்கும் பென்சிலின் போன்ற பாக்டீரியாக்களை அழிக்கவல்ல மருந்து பொருட்கள் போதுமானதாக இருக்காது. அது மட்டுமல்ல, வசனத்திலே மரணம் என்று பெயர் என்று வாசிக்கிறோம். 4ஆம் குதிரையில் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. பலர் மரணம் அடைவார்கள். சரீரத்தில் மரணம் ஏற்படும் பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மனிதனின் ஆவி பாதாளத்திற்கு செல்கிறது. லூக்கா 16:23 நாம் அதை பார்க்கலாம். அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதல் கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் என்று ரோமர் 5:14 வாசிக்கிறோம். மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 6:7-8 நாம் பார்க்கும்பொழுது பாதாளம் அவன் பின் சென்றது என்று வாசித்தோம். பாதாளம் என்ற வார்த்தை சில சமயங்களிலே நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 16:23 கூறப்படுகின்ற ஐஸ்வர்யவான் லாசர் சம்பவத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசர்வையும் கண்டான் என்று வாசிக்கிறோம். ஆம்பரியமானவர்களே, மரித்த சரீரத்திலிருந்து பிரிகின்ற ஆவி பாதாளத்திற்கு செல்கிறது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவனின் ஆவி பாதாளத்திற்கு செல்கிறது என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ரோமர் 5:14 பவுல் பாவத்தையும் இவ்விதமாகவே கூறுகிறார். பாவமும் மரணமும் உலகத்தில் ஒரே நேரத்திலே பிரவேசிக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் முதல் மோசே வரையிலான காலத்திலும் ஆதாம் செய்த அதே பாவத்தை மாத்திரம் ஜனங்கள் செய்யவில்லை, அல்லது அவர்களின் பாவம் கற்பனைகளை மீறியது என்றும் சொல்வதற்கில்லை. ஏனென்றால் அப்பொழுது 10 கற்பனைகள் கொடுக்கப்படவே இல்லை. என்ற போதிலும் ஜனங்கள் அந்த காலத்திலேயும் பாவம் செய்து மரித்து போனார்கள். ஆதாம் செய்த பாவம் அவர்களின் பாவம் ஆகியது. ஏனென்றால் அவர்களும் ஆதாமை போலவே மரித்தார்கள். சிறு குழந்தைகளும் கூட ஜலப்பிரளயத்திலே மாண்டு போனார்கள். மரணம் என்பது நாம் அறியாத பலவற்றை தன்னுள் அடக்கி 3 அர்த்தங்களை உடையதாக காணப்படுகிறது. நாம் பொதுவாக மரண சரீரத்தை மாத்திரமே நினைத்து பார்க்கிறோம். முதலாவதாக, இது சரீர பிரகாரமான மரணம். இது சரீரத்தை மாத்திரமே குறிப்பிடுகின்றது. ஆதாமின் பாவத்தின் காரணமாக இது நேரிடுகின்றது. இரண்டாவதாக, ஆவிக்குரிய மரணம். தேவனை விட்டு விலகி தேவனுக்கு எதிர்த்து நிற்பதை குறிக்கிறது. ஆதாமின் இடத்திலிருந்து இதனை நாம் பெற்றிருப்பதால் தேவன் மீது எவ்வித ஆர்வமும் இல்லாமல் போய்விடுகிறது. மூன்றாவதாக, கடைசியான நித்திய மரணம். இது தேவனிடத்திலிருந்து நிரந்தரமாக பிரிக்கப்பட்டு போவதை குறிப்பிடுகிறது. ஒரு மனிதன் பாவத்தில் நின்று மீட்கப்படாத பட்சத்திலே இது நேரிடுகிறது. இதுவே இரண்டாவது மரணம். இதனை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 நாம் பார்க்கப் போகிறோம். சரி, ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவன் அவனிடத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இதற்கு பின்பு சரீர பிரகாரமாக ஆதாம் 900 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக ஆவியில் செத்தவனாகவே இருந்தான். அவன் தேவனை விட்டு விலகி ஓடிவிட்டான். தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அவனுக்கு ஏற்படவே இல்லை. ஆதாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்து போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பாவம் செய்யும் பொழுது ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். அவ்வாறு கடந்து செல்லும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனோடு நாம் பேசுவதை தேவன் கேட்க முடியாது என்பதை நாம் கற்றிருக்கிறோம். பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனோடு ஐக்கியமுள்ளவர்களாயும் நாம் வாழ முடியாது. பாவத்திலே வாழ்கிறோம் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் அந்த பாவங்களை நாம் உண்மையாகவே சிந்தனை செய்து பார்த்து அதை குறித்து துக்கப்பட்டு அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவரோடு ஒரு சரியான நெருக்கமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லது நாமும் ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளாய் கடந்து செல்கிறோம். அவர் சத்தம் நாம் கேட்பதில்லை, நம் சப்தம் அவர் கேட்பதில்லை. அது மட்டுமல்ல, சரீர மரணம் அதனை பின்தொடர்ந்து வந்து மனுக்குலத்திற்குள்ளே புகுந்தது. மனுக்குலம் மேலும் மேலும் சீர்கெட்டு போனது. நவீன மருந்துகளும் விஞ்ஞானத்தின் முன்னேற்றங்களும் மனிதனை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இவ்விதமான நவீன அபிவிருத்திகள் இல்லை என்றால் மனிதனின் வாழ்நாள் மிகவும் குறியதாக இருக்கும். இன்றும் சில வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை இல்லையா? அந்த வியாதி வந்தவர்கள் சில மாதங்களோ சில வருடங்களோ இருந்து திட்டவட்டமாக மற்றவர்களை விட சீக்கிரமாக மரித்து போவார்கள் என்று முன்னறிவிக்கப்படுகிறது. ஆதாம் இங்கு கிறிஸ்துவின் மாதிரியாக கூறப்படுகிறான். மரணத்திற்கான முழு காரணமும் ஆதாமின் மேலேயே சுமத்தப்படுகிறது. மனிதன் மரணம் அடைவதற்காக தேவன் அவனை சிருஷ்டிக்கவில்லை. ஆதாம் தேவனின் கட்டளையை மீறியதற்கு தண்டனையாகவே மரணம் வந்தது. ஆதாமே மனு குலத்தின் தலை ஆனபடியினால் அவனுடைய மீறுதல் நம்முடைய மீறுதலாகவும் அவனுடைய மரணம் நமது மரணமுமானது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து புதிய சிருஷ்டிப்பின் தலைவராக இருக்கிறார். இந்த புதிய சிருஷ்டிகள் கிறிஸ்துவில் மாத்திரமே ஜீவனுடையதாயிருக்கிறது. அவர் ஒருவர் மாத்திரமே உயிர் கொடுக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரமே ஜீவனுக்கு உரியவராகவும் தம்முடைய ஜனங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே மரணம் கட்டுக்கடங்காததாக இருக்கும். இதனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறியிருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே கடைசியாக மரணம் நித்தியமாக நீக்கப்படும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 நாம் பார்க்கிறோம். இது அப்போஸ்தலனாய பவுலினாலும் உறுதி செய்யப்பட்டது. ஞாபகம் இருக்கிறதா? 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று பவுல் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, யோவான் வெளிப்படுத்த விசேஷம் 21:4 இதை உறுதிப்படுத்துகிறார். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வசனம் மரித்து போன தங்களுக்கு அருமையானவர்களை குறித்து துக்கத்தோடு இருந்த அநேகருக்கு ஆறுதலாயிருந்த ஒரு வசனம். ஏனென்றால் மரணத்துக்குள்ளே பிரவேசித்த பிறகு அவர்கள் வேதனையோடு பிரவேசித்து பார்கள் என்றால் இன்னும் வேதனையிலே இருப்பார்களோ என்று பலருடைய உள்ளம் எண்ணுகிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, மரணத்துக்குள்ளே பிரவேசித்தவர்கள், ஆண்டவருடைய பரிசுத்த பாதத்திற்குள்ளே கடந்து சென்றவர்கள், கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். அது மட்டுமல்ல, இனி அவர்களுக்கு மரணமும் இல்லை, அவர்களுக்கு துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. ஏன்? முந்தினவைகள் ஒளிந்து போயின. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, சமீபத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அருமையான யாரையாவது நீங்கள் இழக்க கொடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசிக்கும் ஒரு விசுவாசியாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், அவர்களும் இப்பொழுது கண்ணீர் இல்லாத ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இனி மரணம் வரப்போகிறதில்லை, துக்கம் வரப்போகிறதில்லை, அலறப்போகிறதில்லை, வருத்தம் இருக்கப்போகிறதில்லை. ஆனபடினாலே அவர்களை குறித்து நீங்கள் கலங்காதபடி அவர்களுடைய சமாதானத்தை குறித்து ஆறுதல் அடையுங்கள். பட்டயமும் பஞ்சமும் சாவும் துஷ்ட மிருகங்களும் பூமியின் ஜனத்தொகையில் 1/4 அழித்து போடும் என்று வாசித்தோம். இதனை எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாகவும் தேவன் ஏற்கனவே கூறியிருக்கிறார். வாசிக்கிறேன், எசேக்கியேல் 14:21. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம் பஞ்சம் துஷ்ட மிருகங்கள் கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். அது மட்டுமல்ல, பழுப்பு நிற குதிரை இந்த பூமியின் மீது ஏற்பட போகின்ற கொள்ளை நோயை குறிப்பிடுகிறது. பாக்டீரியா இயக்கத்தைச் சேர்ந்த டாக்டர் பிராங்க் ஹால்ட்மேன் என்பவர் அணுகுண்டினால் உலகத்தின் ஜனத்தொகையில் பெரும் பகுதி அழிக்கப்பட்டால் மீதி ஜனத்தொகையை பாக்டீரியாக்களை இயக்கி அழித்துவிடக்கூடும் என்று கூறுகிறார். சரி, 4 குதிரைகளை குறித்து பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது கூறிய மாதிரியை அப்படியே பின்பற்றியதாக தெரிகிறது. ஒலிவமலை பிரசங்கத்திலே மத்தேயு 24:5-8 இயேசு இவ்விதமாய் கூறியிருக்கிறார். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆம்பரியமானவர்களே, இதுதான் மகா உபத்திரவத்தின் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையை சற்றே எண்ணி பார்ப்போமா? இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த உலகத்திலே நடைபெறும் என்பதாக நாம் ஆண்டவரோடு கூட நித்தியத்திலே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் அவரை நடுவானத்திலே சந்திக்கத்தக்கதாக ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா? ஜபம் செய்வோம். சற்று நேரம் உங்கள் வாழ்க்கையை நீங்களே யோசித்து பாருங்கள். மன்னிக்கப்படாத பாவங்கள், அறிக்கையிடப்படாத பாவங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அதை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், உண்மையான மன கசப்போடு ஆண்டவரே இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அதை பரிபூர்ணமாய் வையுங்கள். ஆண்டவரே என்னாலே முடியாது, உம்முடைய தூய ஆவியானவரின் ஞானத்தையும் பலனையும் கிருபையும் எனக்கு தாரும், அப்பொழுது நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று கேளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கும் தர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் ஜாதி வித்தியாசம் பார்ப்பவர் அல்ல, மத வித்தியாசம் பார்ப்பவர் அல்ல, மனதின் மாற்றத்தை மட்டுமே பார்க்கிறவராயிருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு உங்கள் பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசித்தவர்களாக அவர் அண்டை வந்து அவரை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், ஆண்டவரே என்னுடைய பாவத்திற்கான தண்டனை நீர் ஏற்றுக்கொண்டதை நான் விசுவாசிக்கிறேன், நீர் என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று ஜெபிப்பீர்கள் என்றால், உங்கள் உள்ளத்திலே அவர் வந்து பாவ மன்னிப்பையும் பாவங்களிலே விடுதலையும் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், ஆசை உள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறீர்கள் அல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ரகசிய வருகைக்கு பிறகு மகா உபத்திரவம் இந்த உலகத்திலே ஆரம்பிக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் ஐயா. அந்த காலங்களுக்குள்ளாக விசுவாசிகள் யாரும் இல்லாதபடி நீர் அவர்களை எடுத்துக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையை நீர் உயிர் மீட்சி அடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அஜாக்கிரதையோடும் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கவலையற்றவர்களாயும் வாழுகிற ஒவ்வொருவரையும் நீர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு இயக்கங்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய நன்மைகளினாலே நீர் ஆசீர்வதித்தள்ளும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
மனுஷன் தோன்றி நாசமாய் போவான் என்றாரே. எனது கத்தரி ராஜவீரன் எப்போ வருமோ, தேங்கும் என் கவி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:17. உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 31:17.